வைதிக சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான நிதிகள் அருளியுள்ள பொலிபுரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றை துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 8வது சூத்திரத்து 2வது அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. 8வது சூத்திரத்து 2வது அதிகரணத்திலே சித்தாந்தத்தை சிவந்தன் திருக்கடைக்கன் சேர்த்தி என்ற பாடலிலே நாம் பார்த்த செய்தி என்னவென்றால், சிவபெருமான் பரங்கருணையோடு குருவடிவமாக எழுந்தருளி வந்து எடுத்த பிறப்பு ஒன்றிலேயே தான் செய்யக்கூடிய நயனம் வாசகம் பரிசம் முதலான தீக்கைகளினாலே ஆன்மாவினுடைய மும்மலங்களையும் போக்கி அந்த ஆன்மாவிற்கு ஞான சார்பினை அளித்து பேரின்பத்தினை பொழிந்து அந்த ஆன்மாவை சீவன்முக்தனாக்கி என்றென்றும் தன்னுடைய திருவடி தாமரையிலே வாழ வைப்பான். எடுத்த ஒரு சனனத்திலேயே அதுவே கடைசி சனனம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த ஆன்மாவிற்கு வீடு பெற்று அருள்வான் என்று இத்தகைய பெருமை வாய்ந்த நெறி சைவ சித்தாந்த நெறி என்று உபமன்ய முனிவர் அகத்திய முனிவர் போன்ற சிவஞான சீடர்கள் எல்லாம் சிவகீதை முதலிய சாத்திரங்களிலே அருளி செய்துள்ளார்கள். இந்த உண்மைகளையெல்லாம் உலகம் உணராமல் இருப்பது மிகுந்த அறியாமையாகும். உலகம் இந்த உண்மையை உணர்ந்து உய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக வருகின்ற பாடலிலே என்ன செய்தி சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இறைவனுக்கு இத்தகைய வல்லமை எவ்வாறு இருக்கின்றது? ஒரு ஆன்மாவிற்கு தீக்கைகள் அருளி அதன் மூலம் எத்தனையோ பிறவிகளாகியும் நீங்காமல் இருந்த அந்த பாசத்தை அந்த ஒரு பிறவியிலேயே நான் வந்து அருள் செய்யக்கூடிய அந்த ஒரு பிறவியிலே முற்றிலுமாக அந்த பாசத்தை நீங்கி போகும்படி அருள் செய்கின்றானே, இத்தகைய வல்லமை எவ்வாறு இறைவனுக்கு உள்ளது? நிலையாமையிலே உழன்று வந்த ஆன்மாவினை அது நிலைபேறான வீடு வேற்றிலே என்றென்றும் இருக்கும்படியாக அந்த ஆன்மாவுக்கு பேரருள் செய்கின்றானே, இப்படிப்பட்ட ஆற்றல் எவ்வாறு முதல்வனுக்கு இருக்கின்றது என்று ஓர் வினா எழும்பொழுது அதற்கு விளக்கமாக வருவதுதான் வருகின்ற இந்த பாடலாகும். இந்த பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இறைவனாவான் ஞானமெல்லாம் எல்லா முதன்மையனுக்கிரகமெல்லாம் இயல்புடையான், இயம்பும் மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும், மரபின் வழி வருவோர்க்கும் வாராதோர்க்கும் முறைமையினால் இன்பத் துன்பம் கொடுத்தலாலே முதன்மையெல்லாம் அறிந்தும், முயங்கு இரண்டு போகத் திறமதனால் வினையறுக்கும் செய்தியாலே சேரும் அணுக்கிரகமெல்லாம் காணுதும் நாம் சிவர்க்கே. அருமையான பாடல். இறைவனாவான் ஞானமெல்லாம் எல்லா முதன்மை அணுக்கிரகமெல்லாம் இயல்புடையான். இதற்கு பதவுரையை முதலிலே பார்ப்பது நலம்பயக்கம். பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது. இறைவன் என்று இந்த பாடல் தொடங்குகின்றது. இறைவன் என்பதனை நாம் இறுதியிலே வைத்து பொருள் கொள்ள வேண்டும். முதலிலே எதை கொள்ள வேண்டும்? பதவுரையை பார்த்தால் அந்த கொண்டு கூட்டு நமக்கு நன்றாக விளங்கும். ஞானம் எல்லாம் எல்லா முதன்மை அனுக்கிரகம் எல்லாம் இயல்புடையான் என்று இருக்கின்றது. அது நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஞானம் எல்லாம் என்பதே எல்லா ஞானம், அப்புறம் எல்லா முதன்மை, அது பாடலேயே எல்லா முதன்மை என்று இருக்கின்றது. அப்புறம் அனுக்கிரகம் எல்லாம் இருக்கின்றது, எல்லா அனுக்கிரகம், எல்லா ஞானம், எல்லா முதன்மை, எல்லா அனுக்கிரகம். கடைசிக்கு போயிடணும், பாடலோட கடைசி காணுதும் நாம் சிவர்க்கே இருக்கு இல்லையா, நாம் சிவர்க்கே காணுதும். சிவர்க்கே என்ன? சிவனுக்கே. திருக்குறள் பார்க்கணும் இல்லையா, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா, உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இப்ப மகர்க்குன்னு வந்தா என்ன இருக்க? மகனுக்கு, அதாவது மனிதனுக்கு. ஆக அங்க மகர்க்கு என்பது எப்படி மகனுக்கு என்று கொள்ள வேண்டுமோ அதை போல இங்க வந்து சிவர்க்கு என்பதை சிவனுக்கு என்று கொள்ள வேண்டும். சிவனுக்கே நாம் இந்த எல்லா சிறப்புகளும் இருப்பதை அறிகின்றோம். என்ன சிறப்புகள்? எல்லா ஞானம், எல்லா முதன்மை, எல்லா அனுகிரகம், சிவர்க்கே நாம் காணுதும். எல்லா ஞானம் என்றால் என்ன? முற்றுணர்வு. இதனை சர்வஞத்துவம் என்று கூறுவார்கள். அப்புறம் எல்லா முதன்மை, இதனை முடிவில் ஆற்றல் என்று சொல்ல வேண்டும். எல்லா அனுகிரகம் என்பது பேரருள் உடைமை. என் குணங்கள்ல முக்கியமான மூன்று குணங்களை எடுத்துச் சொல்கின்றோம். முற்றுணர்வு, முடிவில் ஆற்றல், பேரருள் ஆகிய மூன்றும் சிவபிரானுக்கே உளவென்பது யாம் தெளிந்தே. இந்த மூன்று சிறப்புகளும் சிவபெருமானுக்கே உரியன என்பதை நாம் தெளிந்தோம், எவ்வாறு தெளிந்தோம் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. எஞ்ஞனம் எனின் வியம்பு மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும். இது ஆற்றொழுக்கா இரண்டாம் அடியில வருது, முதலடியின் இறுதியில இயம்பும் என்று உள்ளது, அதிலிருந்து தொடங்கிக் கொள்ள வேண்டும். இயம்பும் மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும். மேற்கூறியவாற்றார் பெறப்பட்ட வேதாகமங்களை அருளி செய்த ஏதுவான் முற்றுணர்வு தெளியப்படும். மேற்கூறியவாற்றார் பெறப்பட்ட வேதாகமங்களை என்று சொல்கின்றார். அதாவது இந்த அதிகரணத்தின் தொடக்கத்திலே சித்தாந்த சைவமே தலைமையான சமயம், ஏனைய சமயங்கள் எல்லாம் சித்தாந்த சைவத்தை அடைவதற்கு வாயிலாக இருப்பன என்ற கருத்து இந்த அதிகரணத்தின் தொடக்கத்திலே முதல் பாடலிலே கூறப்பட்டது. அதனை விளக்கு முகமாக பிரமாண நூல்களை வைத்து சொன்னார். ஏனைய சமய சாத்திர நூல்கள் எல்லாம் வேதாகமங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறப்புகளை தம்மகத்தே கொண்டுள்ளவை. வேதாகமங்கள் தான் எல்லா சிறப்புகளையும் ஒருங்கே கொண்டவை. அறுமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று இந்த ஆசிரியர் அருளி செய்தார். ஆகையினாலே பிரமாண நூல்களினுடைய தன்மையினை வன்மை மென்மை குறித்து உள்ளபடி அறிய வேண்டும் என்றால் சிவஞான சித்தியாரை நாம் கற்க வேண்டும், சிவஞான சுவாமிகளின் உரையோடு கற்க வேண்டும். அவற்றையெல்லாம் கற்காமல் நாம பிரமாண நூல்களின் தன்மையினை வந்து கூறிக்கொண்டிருந்தால் அது தெளிவு கிடைக்காது. இங்கே அருமையாக சொல்கின்றார், ஏற்கனவே சொன்னாரே அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று சொன்னார். அவ எல்லா உண்மைகளையும் கொண்டுள்ள நூல் எது என்றால் அது வேதாகமங்கள். அதனை சிவபெருமான் தான் அருளி செய்திருக்கின்றார். அப்ப எல்லாவற்றையும் சிவபெருமான் அறிந்து வைத்திருப்பதனால்தான் எல்லா உண்மைகளையும் அவரால் சொல்ல முடிகின்றது. வேதாகமங்களிலே சிவபெருமான் எல்லா உண்மைகளையும் அருளி செய்துள்ளார் என்றால் அப்ப எல்லாவற்றையும் அவர் அறிந்துள்ளார். அப்ப முற்றுணர்வு என்ற பண்பு அவருக்கு உள்ளது. அப்படி வராங்க. மேற்கூறியவாற்றார் பெறப்பட்ட வேதாகமங்களை அருளி செய்த ஏதுவான் முற்றுணர்வு தெளியப்படும் சொன்னார். மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும். அதுக்கப்புறம் எல்லாம் முதன்மை, அதாவது முடிவில்லாத ஆற்றல் உடைமை, அது எப்படி தெளியப்படுகிறது என்று சொன்னால், மரபின் வழி வருவோர்க்கும் வாராதோர்க்கும் முறைமையினால் இன்பத் துன்பம் கொடுத்தலாலே முதன்மையெல்லாம் அறிந்தும். என்ன, அந்த வேதாகமங்களை அருளி செய்தது எதற்காக? நாம வந்து அந்த நெறியை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த நெறியின் வழி செல்பவருக்கும் செல்லாதவருக்கும் அவன் உரிய பலன்களை கொடுப்பான். அந்த நெறிப்படி நடப்பவர்களுக்கு இன்பமும் நடக்காதவர்களுக்கு துன்பம் துன்பமும் கொடுப்பான். துன்பம் கொடுப்பது எதுக்குன்னா அதுபடி நடக்க வைப்பதற்கு தான். இப்போ விநாயக பெருமானை விக்கின விநாயகர் சொல்றோம். தன்னை வழிபடுவோருக்குரிய விக்கினங்களை நீக்குவார், வழிபடாதவர்களுக்கு விக்கினங்களை ஏற்படுத்துவார். விக்கினங்களை ஏற்படுத்துவது எதற்கு? வழிபடாதவர்களையும் வழிபட்டு உயர் செய்வதற்காக தான். கருணையோடு தான் எதையும் செய்வான். அது மாதிரி தான் அங்கேயும். ஆகவே வேதாகமங்களின் நெறி செல்வோர்க்கும் செல்லாதோர்க்கும் அம்முறையே சுகதுக்கம் அளித்தலாகிய ஏதுவான் முடிவினாற்றல் தெளியப்படும். அப்போ வந்து அவன் கொடுக்கின்ற அந்த பலனை எந்த ஆன்மாவும் பெறாமல் மீள முடியாது. அவர் இன்பம் கொடுத்தாலும் அந்த ஆன்மா அந்த இன்பத்தை அனுபவித்தான் ஆகணும், துன்பம் கொடுத்தாலும் அந்த துன்பத்தை அந்த ஆன்மா அனுபவித்து தான் ஆகணும். அவன் திருவடியே வழிபட்டு வேண்டுமானால் அந்த வினைப்பலன்களிலே வந்து அதிலே அவற்றின் தாக்கத்திலிருந்து உயலாமை ஒழிய ஆன்மா தானாக முனைப்புடன் செயல்பட்டு வினைப்பலன்களிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்ப ஞானிகள்லாம் தங்களை வந்து இந்த பிராரத்த வினைப்பலன் வந்து தாக்காமல் காத்துக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அது சிவபெருமான் திருவடியை வந்து அவர்கள் விடாமல் சிந்தித்து அவன் திருவடி சிந்தனையிலே அந்த உழைப்பில் நிற்பதனால்தான் அதிலிருந்து வினைப்பலன்களிலிருந்து மீள முடிகின்றது. இல்லாத முடியாது, ஆன்மா தானாக மீள முடியாது. அப்ப எப்படிப்பட்ட ஆன்மாவுக்கும் கொடுக்க வேண்டிய வினைப்பலனை வலுவாமல் கொடுத்து விடுவதனாலே அவனுடைய அந்த சர்வ வல்லமை பெறப்படுகின்றது, முடிவில் ஆற்றல் பெறப்படுகின்றது. அப்புறம் பேரருள் உடைமை எப்படி பெறப்படுகின்றது? இந்த வினைப்பலன்களை ஊட்டி அந்த ஆன்மாவை என்ன செய்கின்றான்? பக்குவப்படுத்துகின்றான். பக்குவப்படுத்தி முட்டி பேரின்பத்தை வழங்குகின்றான் அல்லவா. அப்ப அதன் மூலம் அந்த பேரருள் உடைமை தெரியப்படும். இந்த ஆன்மாவுக்கு தடையாக இருக்கின்ற வினைகளை எல்லாம் போக்கி இந்த ஆன்மாவுக்கு பேரின்பம் அருள்வதனாலே அவன் பேரருள் உடையவன் என்பது பெறப்படும். அதை சொல்கின்றார். முயங்கு இரண்டு போக திறமதனால் வினை அறுக்கும் செய்தியாலே அணுக்கிரகமெல்லாம் சேரும். என்ன பொருந்திய இன்ப துன்ப நுகர்ச்சி கூறுபாட்டால் அதற்கு காரணமாகிய இருவினைகளை நீக்கும் ஏதுவால் பேரருள் தெளியப்படும். இன்ப துன்ப அனுபவங்களை கூட்டி அதன் மூலம் அந்த இன்ப துன்பங்களுக்கு காரணமாகிய நல்வினை செய்வினைகளை எல்லாம் களைந்து விடுகின்றான். ஆன்மா வினை தடை நீங்குகின்றது, பேரின்பத்திற்குரியதாகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெருநிலையிலே ஆன்மாவை வைக்கின்றான். ஆகவே அவனுடைய பேரருள் தெளியப்படும். இப்படியெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு வந்து ஆன்மாவின் பொருட்டு இந்த வேதாகமங்களாகிய சாஸ்திரங்களை அருள் செய்யணும் என்ன அவசியம் அவருக்கு? இல்லையா, அருளை செய்து அதன்படி நடக்கின்ற ஆன்மாவையும் நடக்காத ஆன்மாவையும் அதன் முறையில பண்படுத்தி வளர்த்து முடிவுல எல்லா ஆன்மாக்களையும் பக்குவப்படுத்தி எல்லா ஆன்மாக்களுக்கும் பேரின்பம் அருள வேண்டும் என்று சிவபெருமானுக்கு என்ன கட்டாயம் உள்ளது? எதற்காக செய்கின்றார்? நம் மீது வைத்த கருணை ஒன்றுதான் அவர் இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரும் கருணைக்குரியவனாக, பெரும் கருணைக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் அவர் பேரல் உடையவன் என்பது எவ்வளவு அழகாக இங்கே விளக்கப்படுகின்றது பாருங்க. ஆகலான் இயல்புடையன் இயல்புடையான் இறைவனாவான். இந்த மூன்று குணங்களையும் இயல்பாக உடையவன் இறைவன். இறைவன் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வல்லவன் அர்த்தம். என்ன வல்லவன்? போன பாடல சொன்னார் இல்லையா, ஆன்மா அது எடுத்துள்ள ஒரு பிறப்பிலே இந்த ஆன்மாவுக்கு ஞானாசீனாக வந்து அந்த ஆன்மாவின் மும்மலங்களையும் போக்கி பேரின்பம் அருளி இந்த ஆன்மாவை சீவன்முத்தனாக்கி தன்னுடைய திருவடி நிழலிலே என்றென்றும் நிலைத்திருக்க செய்வான். அந்த செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மூன்று பெருங்குணங்களும் அவனுக்கு இருக்கின்றன. என்ன பெருங்குணங்கள் பார்த்தமே? முற்றுணர்வு, முடிவிலாற்றல், பேரருள். இந்த மூன்று பெருங்குணங்களும் சிவபெருமானுக்கு இருக்கின்றன என்று நாம் தெளிந்தோம். எப்படி தெளிந்தோம்? அந்த காரணத்தையும் சொன்னார். வேதாகமங்களை அருள் செய்ததனாலே முற்றறிவு உடையவன், அதன் வழி நடப்பவருக்கும் நடக்காதவருக்கும் வினைப்பலன்களை ஊட்டுவதனாலே முடிவில் ஆற்றல் உடையவன், வினைப்பலன்களை ஊட்டி அதன் மூலம் முன்வினைகளை களைந்து அந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு அருளி அதன் மூலம் அந்த ஆன்மாவை தகுதிப்படுத்தி பேரின்பத்தை அருள்வதனாலே அவன் பேரருள் உடையவன். ஆக இந்த மூன்று பெருங்குணங்களும் இருப்பதனாலே சிவபெருமான் ஆன்மாவுக்கு குருவாக வந்து முத்தி அருள வல்லவன். போன பாடல சொன்ன மாதிரி முத்தி அருளக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கின்றது. அதற்கு சான்று இந்த மூன்று பெருங்குணங்களும் அவனுக்கு இருப்பதுதான். அப்படி கொண்டு வர ஆகவே இயல்புடையான் இறைவன் ஆவான் என்று முடிக்கின்றார். இயல்புடையான், இயல்புடையான் எங்க இருக்கின்றது? முதலடியினுடைய கடைசியில் இருக்கின்றது. இது முதலடியை படிப்போம். இறைவனாவான் ஞானமெல்லாம் எல்லாம் முதன்மை அனுக்கிரகமெல்லாம் இயல்புடையான் இருக்கின்றதுலவா, அந்த இயல்புடையான் எடுத்துக்கிட்டு இறைவனாவான் தொடக்கத்தில் இருக்கு. இயல்புடையான் இறைவனாவான். ஆகலான் இம்மூன்று குணமும் இயல்பாக உடைய அம்முதல்வன் செனனம் ஒன்றிலே திருக்கடைக்கன் சேர்த்தி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிதற்கும் அச்சனனம் ஒன்றில்தானே மலங்கழுவி சீவன்முத்தராக வைத்தாண்டு வரும் பிறப்பை அறுத்தற்கும் பாத வளர்க்கையில் வைத்திருக்கும் வல்லவனாவான் என்க. ஆக சென்ற பாடல சிவபெருமானுக்கு பெரிய வல்லமை இருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த வல்லமை இருப்பது எப்படி, அந்த வல்லமை அவனுக்கு இருக்க முடியும் என்பதற்கு தகுந்த ஏதுக்கள் இந்த பாடலிலே சொல்லப்பட்டன. இனி பொழிப்புறையிலே சுருக்கமாக இப்பொழுது பார்த்து விடலாம். முற்றுணர்வு முதலிய மூன்றும் சிவபிரானுக்கே உளவென்பது மேற்கூறியவாற்றார் பெறப்பட்ட மறையாகவும் இயம்புதல் முதலிய மூன்று ஏதுவானும் முறையே அறிய கிடத்தலான். பாத்தீங்களா, முற்றுணர்வு, முடிவிலாற்றல், பேரருள் அப்படிங்கறத இந்த முற்றுணர்வு மட்டும்தான் சொன்னாங்க, முதலியேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். முற்றுணர்வு முதலியே. அப்ப முதலியேன்னா நம்ம அந்த முடிவிலாற்றல் பேரருள் ரெண்டையும் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும். மறையாகமம் இயம்புதல் முதலிய மூன்று ஏதுவானு சொல்லிட்டாங்க. இப்ப மறையாகமம் இயம்புதல் இல்லையா, வருவோர்க்கும் வாராதோர்க்கும் இன்ப துன்பம் கொடுத்தல், அப்ப இரண்டு போக திறமதனால் வினையறுத்தல், அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சுருக்கமா செறிவா சொல்லியிருக்காங்க உரை. அதான் பதவுரையை நம்ம விளக்கமா பார்த்துட்டோம். முற்றுணர்வு முதலிய மூன்றும் சிவபிரானுக்கே உளவென்பது மேற்கூறியவாற்றார் பெறப்பட்ட மறையாகமம் இயம்புதல் முதலிய மூன்று ஏதுவானும் முறையே அறிய கிடத்தலான். அஞ்சனம் இம்மூன்று குணமும் இயல்பாக உடைய அம்முதல்வன் சனனம் ஒன்றிலே திருக்கடைக்கன் சேர்த்தி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிதற்கும் அச்சனம் ஒன்றில்தானே மலங்கழுவி சீவன்முத்தராக வைத்த ஆண்டு வரும் பிறப்பை அறுத்தற்கும் பாத வளர்க்கையில் வைத்தற்கும் வல்லவனாவான் என்பதா. ஆகவே இந்த பாடல இறைவன் சொன்னது வல்லவன் என்று பொருள். இறைவன் என்றது வல்லவன் என்னும் துணையாய் நின்றது. தீக்கை அருளி பாச நீக்கம் செய்ய அருள்வதற்கும் பேரின்பம் பொழிவதற்கும் வல்லவன் என்ற கருத்திலே இறைவன் சொன்னார். பல சரணங்களிலும் ஆகாதவற்றையெல்லாம் ஒரு சரணத்தில் தானே, எப்படி அது முடிகிறது? அந்த கேள்விக்கு தான் விடையா அந்த பாடல் வந்து சொல்றார். அதை நான் தோற்றுவாயா தொடக்கத்தில் சொன்னேன். பல சரணங்களில் இந்த ஆன்மா எத்தனையோ சரணங்கள் அதாவது பிறவிகள் இந்த ஆன்மா எடுத்தும் வீடு வேறு அடையல. அப்போ ஒரு குறிப்பிட்ட பிறவியில மட்டும் அல்ல இல்லையா, முந்தைய பிறவிகள் எல்லாம் அது நிறைய தவங்கள் செய்து இறப்பில் தவமாகிய சரீரக்கிரிய தவங்களை செய்து அதன் பிறகு எடுக்கக்கூடிய ஒரு பிறவியில வந்து சிவபெருமான் குருவாக வந்து ஆன்மாக்குரிய தடைகள் பாசத்தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி பரமானந்தம் அருளி விடுகின்றான். அப்ப இத்தனை பிறவிகள் எடுத்தும் உயிரடையாத ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே உயிரடைய செய்கின்றானே, அது எப்படி இறைவனால் முடிகிறது என்பதற்கு விடை கூறுவதுதான் இந்த பாடம். இந்த மூன்று பெருங்குணங்களும் அவனுக்கு இருப்பதனாலே இல்லையா, முற்றறிவு, முடிவில் ஆற்றல், பேரருள் என்ற மூன்று குணங்களும் அவனுக்கு இருப்பதனாலே அவனால் இப்படியெல்லாம் செய்ய முடிகிறது. அதான் சொல்றார், பல சரணங்களிலும் ஆகாதவற்றையெல்லாம் ஒரு சரணத்திலேதானே அஞ்ஞனமாக செய்யுமாறு யாஞ்சனம் என்பாரை நோக்கி அவ்வாசங்களை நீக்கி மேலதனை வலியுறுத்தியவாறு, அந்த ஐயத்தை நீக்கி மேலதனை வலியுறுத்தியவாறு. என்ன மேலதனின்னா என்ன, சரணம் ஒன்றிலே சிவன் முத்தனாக்குவான், சிவபெருமானால் அது முடியும் என்று அந்த கருத்தை வலியுறுத்தியவாறு. இதற்கு பிறரெல்லாம் ஓர் இயைவின்றாதல் மேலும் கூறியது கூறல் என்னும் வழிபட வைத்துரைப்ப, வேறு ஆசிரியர்கள் இந்த பாடலுக்கு வந்து ஒரு பொருத்தம் இல்லாமல் உரை சொல்லிவிட்டார்கள், கூறியது கூறல் என்னும் குற்றம் வரும்படியாக சொல்லிவிட்டார்கள் என்று நமக்கு குறிப்பு தருகின்றார்கள். அப்ப இதுதான் மெய்ப்பொருள் என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. இவை இரண்டு செய்வானும் சைவத்திறத்து அடைதல் சிறப்பு கூறப்பட்டது. இந்த அதிகரணத்தின் முதல் பாடலே கூறினார், புறச்சமய நெறினின்றும் அகச்சமயம்புக்கும் புகன்மிருதி வழி உடன்றும் புகழும் ஆச்சிரமத்து அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலதெறிந்தும் என்றெல்லாம் சொன்ன. இவற்றையெல்லாம் நாம் வந்து பல பிறவிகளிலே ஒழுகிச் சென்றால் என்ன எங்க வந்து சேர்வார்கள், சைவத்திறத்தடைவர் என்று சொன்னார். ஆக அந்த சைவத்திறத்து அடைந்து அவர்கள் பெறக்கூடிய பயன் எப்படி, ஒரு சிறந்த பயனை பெறுகின்றார்கள் என்பதை இந்த பாடல்களிலே இந்த ரெண்டு செய்தாலும் கூறினார். இவை இரண்டு செய்யலானும் சைவத்திறத்து கடைதர் சிறப்பு கூறப்பட்டது என்று சொன்னார். இனி சரியை கிரியாயோகம் செலுத்தியவின் என்று சொன்னார் அல்லவா சைவத்திறத்தடைவர், இதில் சரியை கிரியாயோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்று கூறினார். அந்த சரியை கிரியாயோகங்களை பற்றி தொகுத்தும் வகுத்தும் சொல்ல இருக்கின்றார் வரக்கூடிய பாடல்களில், அவற்றை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலை தொகுத்து சொல்கின்றார் சரியக்கிரியாவங்களுடைய வேறு பெயர்களை சொல்லி, அப்புறம் இவைதான் சரியக்கிரியா யோகம் என்று சொல்லப்படும் சொல்லி இவற்றுக்குரிய பயன்களையும் சொல்லி இந்த பயன்களுக்குள்ள ஏற்றதாழ்வையும் எல்லாம் சேர்த்து இந்த பாடலை சொல்கின்றார் பார்க்கலாம். அதுல வந்து சரியக்கிரிய யோகம் ஞானம் என்ற முறையிலே சொல்லாமல் ஞானம் யோகம் கிரியை சரியை என்ற முறையிலே சொல்கின்றார். சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அவைதான் ஞான யோக நற்கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வர். சன்மார்க்க முத்திகள் சாலோக்கிய சாமீப்ய சாரூப்ய சாயுச்சியம் என்று சதுர்விதமாம். முன்மார்க்க ஞானத்தால் எய்தும் முத்தி முடிவென்பர் மூன்றினுக்கும் முத்தி பதம் என்பர். இதற்கு பதவுரை சங்கரனை அடையும் நன்மார்க்கம், பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது ஆகவே பதவுரை பார்க்க வேண்டும். சங்கரனை அடையும் நன்மார்க்கம் முதலடியின் இறுதியில் இருக்கு சங்கரனை அடையும்னு, இரண்டாம் அடியின் தொடக்கத்தில் நன்மார்க்கம் என்று உள்ளது அதனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். சங்கரனை அடையும் நன்மார்க்கம் அஞ்ஞனம் சைவத்திறத்து அடைந்தார் சிவபிரான் திருவடியை சேர்தற்குரிய நன்மையாகிய நெறி. சைவத்திறத்து அடைஞ்சாச்சு சிவனடியை சேரணும் இல்லையா, ஏனைய சமயங்களெல்லாம் கடந்து சைவ சமயமே மெய்ச்சமயம் என்று தெரிந்து சைவ சமயத்தில் பிரவேசம் செய்தாயிற்று. இனி அந்த சமயம் காட்டுகின்ற பலனாகிய அந்த சிவபெருமான் திருவடியை பெற வேண்டும். அதற்குரிய நெறிமுறைகள் எவை அதைதான் சொல்ல வர. அஞ்ஞனம் சைவத்திறத்து அடைந்தார் சிவபிரான் திருவடியை சேர்தற்குரிய நன்மையாகிய நெறி என்னவென்றால் தாத மார்க்கம் சத்புத்திர மார்க்கம். பாடல வந்து சொன்னதை வந்து அந்த படிமுறையில மாற்றிக்கொள்கின்றான், சரியை தொடங்கி சொல்லணும் இல்லையா அதனால மாற்றி சொல்கின்றான். தாத மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்றும் நாள் தாச நெறி என்றும் நன்மையாகிய புத்திர நெறி என்றும் தோழ நெறி என்றும் நன்னெறி என்றும் நான்கு வகைப்படுதலின் அவைதான் நற்சரியை கிரியா யோகம் ஞானம் என நவிற்றுவதும் செய்வர். அவையே சிவசரியை கிரியை யோகம் ஞானம் என்று பெயர் வழங்குவர். சன்மார்க்க முத்திகள் சாரோக்கிய சாமீப்ய சாரூப்பிய சாயுச்சியம் என்று சதுர்விதமா. அந்நன்மையாகிய நெறிகளுக்கு பயன் முறையே சிவசாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் என நான்கு வகைப்படும் மூன்றினுக்கும் முத்தி பதம் என்பர். அவற்றுள் சிவசரியை முதலியவற்றான் எய்தும் சிவசாலோகம் முதலிய மூன்றனை பதமுத்தியாகிய அபரமுத்தி என கூறுவர். சரியை முதலியவற்றான் எய்தும் அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஆகியவற்றால் எய்தும் சாலோகம் முதலிய மூன்றனை, சாலோகம் சாமீபம் சாரூபம் ஆகிய மூன்றினை என்ன சொல்வார்கள், பதமுத்தி என்று சொல்வார்கள், அபரமுத்தி என்றும் இன்னொரு பெயர். முன் ஞான மார்க்கத்தாதல் முன்மார்க்க ஞானம் இருக்கு அதை மாற்றிக் கொள்ளணும். முன் ஞான மார்க்கம், முன் ஞான மார்க்கம்னா அதுதான் முதன்மையானது மேலானது, அதனால முன் ஞான மார்க்கத்தால் முதன்மையாகிய ஞான வழியால் எய்தும் முத்தி எய்தும் சிவ சாயுச்சியமாகிய அந்த முத்தியினை முடிவென்பர் பரமுத்தி என கூறுவர் என்க. ஆக இந்த பாடல் வந்து சைவ சமயத்தை அடைந்தவர்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டிய நெறிமுறைகள் எவை என்றால், தாத மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் ஆகியன. இவற்றை முறையே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று கூறுவார்கள். அவற்றுள் சரியைக்கு பலன் என்னது? சாலோக்கியம், சாலோகம் என்று சொல்வார்கள். சாலோக்கியம் இதெல்லாம் ஆகம கலை சொற்கள், அப்படி அப்படியே சொல்கின்றார். சாலோக்கியம், சாலோகம் என்று சொல்வார்கள். அதாவது சிவபெருமானுடைய உலகமாகிய அந்த கைலாயத்திலே வாழக்கூடிய பேரு சரியை செய்தவர்களுக்கு கிடைக்கும். சாமீபியம், சாமீபியம் என்பது சாமீபம் என்று சொல்லப்படும். அதுல சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பேர், ஒரு குழந்தையானது தன்னுடைய தந்தைக்கு அருகிலே உரிமையோடு இருப்பது போல சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பேர். சாலோகம் என்பது என்றால் ஒரு பணி செய்யக்கூடியவன் தன்னுடைய அந்த முதலாளியினுடைய மாளிகைக்குள்ளே சுதந்திரமாக எங்கும் இயங்கி வருதல் போல சிவலோகமாகிய அந்த கைலாயத்திலே எங்கும் சுதந்திரமாக இருந்து வரலாம். அந்த பேரு சரியை செய்தவருக்கு. கிரியை செய்தவருக்கு குழந்தையானது தந்தையின் அருகிலே உரிமையோடு இருக்கக்கூடிய அந்த தகுதியை பெற்றுள்ளது போல சிவபெருமானுக்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய பேற்றினை பெறுதல், அந்த சாமீபம் வந்து கிரியை செய்தவர்களுக்கு கிடைக்கும். யோகம் செய்தவர்களுக்கு சாரூபம் கிடைக்கும், சிவபெருமானுடைய உருவமே அவர்களுக்கு கிடைக்கும். ஞானம், ஞானத்தை அனுட்டித்தவர்களுக்கு சிவபெருமான் திருவடி பேரே கிடைக்கும். அதை சாயுச்சியம் என்பார்கள். இந்த சாயுச்சியம் தான் முடிவான முத்தி, அதுதான் பரமுத்தி. ஏனைய மூன்று முத்திகளும், சாலோக, சாமீப, சாரூபம் ஆகிய ஏனைய மூன்று முத்திகளும் பதமுத்தி, ஒவ்வொரு நிலைகள் குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய நிலைகள் பதமுத்தி. அவற்றை அபரமுத்தி என்றும் சொல்வார்கள். பொழிப்புறையை பார்க்கலாம். அஞ்ஞனம் சைவத்திரத்து அடைந்தார் சிவனடியைச் சேர்தற்குரிய நெறி தாதமார்க்கம் முதலிய நான்கு வகைப்படுதலின் அவையே சரியை முதலிய பெயரான் வழங்கப்படும். முதலிய என்று சொல்லி தொகுத்து விட்டார்கள். அவற்றிற்கு பயன் முறையே சாலோகம் முதலிய அபரமுத்தியும் சாயுச்சியமாகிய பரமுத்தியுமாம் என்பதாம் என்று பொழிப்புறையிலே சுருக்கமாக அருளியுள்ளார்கள். இனி சாலோக்கிய முதலியவற்றிற்கு பொருள். இப்போ அடியன் வந்து அதனை இங்கே பொருளை சொன்னேன், உரையாசிரியர் சொல்லவில்லை. ஏனென்றால் ஆசிரியரே வந்து வரக்கூடிய பாடல்களிலே சொல்ல இருக்கின்றார். வரக்கூடிய பாடல்கள்ல இந்த தாதமாக்கமாகிய சரியை என்பது என்ன, அதை ஒரு பாடலே சொல்கின்றார். அப்புறம் கிரியை, யோகம், ஞானம் ஒவ்வொன்று பற்றியும் ஒவ்வொரு பாடல். அதுல இந்த சாலோகம் முதலிய பயன்களை பற்றியும் அவரே தமிழிலே சொல்ல இருக்கின்றார், மொழிபெயர்த்து சொல்கின்றார். அப்போ அந்த சாலோக்கியம், சாமீபியம்லாம் வடமொழி பெயர்கள், அவற்றை தமிழிலே மொழிபெயர்த்து ஆசிரியரே விளக்கி சொல்ல இருக்கின்றார். அது கொண்டு நாம் அறியலாம் என்று சொல்லிவிட்டாருங்க உரையாசிரியர். சாலோக்கியம் முதலியவற்றிற்கு பொருள் வருகின்ற சொற்கள் நான்கினும் ஆசிரியர் தாமே மொழிபெயர்த்து உரைக்கின்றவாற்றான் அறிக. இதனானே சைவத்திரத்து அடைந்தாரால் செலுத்தப்படும் சரியை முதலிய நான்கும் முத்தி நெறி ஆதற்கப்படும் பேதமும் அவற்றின் பயனும் கூறப்பட்டன. ஆக சரியை, கிரிய, யோக, ஞானம் நான்குமே முத்திக்குரிய நெறிகள் தான். ஆனாலும் இந்த நாளுக்குள்ளேயும் பேதம் இருக்கிறது. என்ன பேதம்? சரியை வந்து தொடக்க நிலை, அதை கடைபிடித்தால் அப்புறம் கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஆன்மாவுக்கு தகுதி கிடைக்கும். அப்புறம் கிரியையை கடைபிடித்தால் யோகம் செய்யக்கூடிய நிலைக்கு அது உயரும். பலன்களும் வித்தியாசமாக இருக்கின்றன. இதுக்கு சரியைக்கு சாலோக பலன், கிரியைக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா சாமீப பலன். சிவலோகத்தில் இருப்பது மட்டுமின்றி அங்கே சிவபெருமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய பேரு, யோகத்துக்கு அருகில் இருப்பது மட்டுமின்றி இந்த சிவ ரூபத்தையே கொண்டிருக்கக்கூடிய பேரு. ஆமா, ஞானத்துக்கு வந்து சிவபெருமானோடு இரண்டரை கலந்து இந்த சிவானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய பேரு. ஆக அந்த பலன்களை வைத்து நாம் அதை ஏற்றதாக அறிந்து கொள்ளலாம். அதையெல்லாம் இங்க கூறியுள்ளார் என்று உரையாசிரியர் சுட்டுகின்றார். இனி வருகின்ற பாடல்களிலே சரியை, கிரிய, யோகம், ஞானம் ஒவ்வொன்று பற்றியும் ஆசிரியர் தனித்தனி பாடல்களிலே விளக்கமாக கூறுவதை நாம் பார்க்க இருக்கலாம். இதே மாதிரி இந்த சரியை முதலிய இந்த நான்கு மார்க்கங்களையும் இவற்றை தழுவி நம்முடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் நம்முடைய காஞ்சி புராணத்திலே அருமையாக கூறியுள்ளார்கள். அதற்கெல்லாம் வந்து முன்னோடியாக இருக்கக்கூடிய பாடல்கள் இந்த சித்தியார் பாடல்கள் தான். இப்ப பார்க்கலாம். இந்த சிவஞான சித்தியார தான் இப்படி சரியை முதல ஒவ்வொன்றையும் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். அதற்கு இந்த நூல் தான் நமக்கு தெளிவாக இருக்கின்றது. இப்ப பார்க்கலாம். தாதமார்க்கம் ஜாற்றில் சங்கரந்தன் கோயில் தலம் அழகிட்டு இலகு திருமெழுக்கும் ஜாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கிட்டு திரு நந்தவனமும் செய்து திருவேடங்கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர். சாலோகம், சாலோக்கியம் என்று ஆசிரியர் சொன்னார். சாலோக்கியம் அதற்கு சொன்னார்கள், ஈசன் உலகு இருப்பர். சாலோக்கியம்னா ஈசன் உலகு என்று ஆசிரியரே மொழிபெயர்த்து பொருள் சொல்றார். தாதமார்க்கம் சாற்றில் அந்நான்கனுள்ளே, அதாவது தாதமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம்னு நான்கு நெறிகள் சொன்னார் இல்லையா, அந்நான்கனுள்ளே தாசநெறியை பேசுமிடத்து சங்கரந்தன் கோயில் தலமழகிட்டு சிவபிரானுடைய திருக்கோயிலின் மாட்டு திரு அழகிட்டு. அதாவது அங்கே வந்து கூட்டுதல், கூட்டுதல் செய்யணும், கூட்டுதல் சொல்றோம், கூட்டுதல் பெருக்குதல் சொல்லுவோம், திரு அழகிடுதல் என்று பழைய நூல்களில் சொல்லியிருப்பார்கள். எனவே அந்த கோயிலை வந்து கூட்டி சுத்தம் செய்தல். அது எந்த கோயில? சங்கரந்தன் கோயில் தெளிவா சொல்லிட்டார். ஏனைய தெய்வங்களை எல்லாம் வழிபடுவது வந்து சிவசரியை என்று ஆகாது, அவையும் புண்ணியம்தான், அந்த புண்ணியங்களுக்குள்ள பலன் வேறு. சிவனுலகத்தில் இருக்கக்கூடிய பேச்சினை நாம் பெற வேண்டும் என்றால், சிவசாலோகத்தை பெற வேண்டும் என்றால், சிவாலயத்திலே இந்த தொண்டை செய்ய வேண்டும், உலவாரப்பணி அங்கு செய்யணும். ஆமாறும் திருவடிக்கே அகங்குளையேன் அன்பு அன்புறுகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புத்தேரி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் என்றெல்லாம் மணிவாசக பெருமான் எதிர்மறையாக சொன்னார்களே. நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சொல்வாரே, நிலைபெறுமாறு என்னதியே லெஞ்சே நீவா இத்தரும் பிரானுடைய கோயில் உக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு என்றெல்லாம் சொல்வார்களே. அழகிட்டு மெழுக்குமிட்டு அதெல்லாம் தான் சொல்ல வர. இங்க வந்து விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் என்றெல்லாம் அப்பர் பெருமான் சொல்லியிருக்கின்றார். அந்த உளவார தொண்டை தான் இங்க சொல்ல வருகின்றார். சரியில் அது சிவாலயத்தில் அது ஏற்றப்படணும். சங்கரந்தன் கோயில் தரமழகிட்டு சிவபிரானுடைய திருக்கோயிலின் மாட்டு திரு அழகிட்டு, அதாவது கூட்டி இறகு திருமெழுக்கும் சாத்தி விளங்கும்படி திருமெழுக்கிட்டு, அதாவது மெழுகுதல் கூட்டுதல் மெழுகுதல் தீதில் திருவிளக்கிட்டு குற்றமற்ற பிரகாசம் பொருந்திய திருவிளக்கிட்டு திரு நந்தவனமும் செய்து அழகிய நந்தனவனங்கள் வைத்து போதுகளும் கொய்து திருப்பள்ளி தாமங்கள் எடுத்து, அதாவது புஷ்பங்கள் எடுத்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பழசமைத்து அந்த பொடிவாகிய மலரால் இயன்ற மாலை இண்டை முதலிய கன்னிகள், அந்த மலர்களாலே இயன்ற மாலை இண்டை முதலிய கன்னிகளை செய்யவன். அந்த மாலை இண்டை முதலிய கன்னிகளை வந்து சிவபெருமான் திருமேனியில் பொலிபுரும் வண்ணம் பலவாக அமைத்து இவ்வாறு பூமாலைகளை அவனுக்கு அணிவிக்க செய்து புகழ்ந்து பாடி முதல்வனுடைய புகழ்தற்கரிய மேலாகிய கீர்த்தியினை சீர்த்தியினை, சீர்த்தி என்பது பெரும்புகழ் என்று பொருள்படும், தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்றது. முதல்வனுடைய புகழ்தற்கரிய மேலாகிய சீர்த்தியினை வாயார வாழ்த்தி பொருள் சேர் புகழ் என்பார் வள்ளுவர். அந்த பொருள் சேர் புகழை பாடி திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் ஏற்றுவது. இவ்வாறு பெருமானை ஆலயத்திலே தொண்டு செய்து வழிபடுதலோடு மட்டுமல்லாமல் அவனுடைய அடியார்களைக் கண்டால் அவர்களுக்கும் முன் சென்று நாம் வணக்கம் தெரிவித்து தாங்களுக்கு அடியேன் செய்ய வேண்டிய பணி யாது என்று தாமே விண்ணப்பித்து அவர் சொன்ன பணியினை செய்தார். சிவனடியார் திருவேடத்தை கண்ணுற்ற அளவில் உடனடியாக போய் வணங்கணுமா? திருவேடத்தை கண்ணுற்ற அளவில் அடியேனார் செய்யத்தக்க குற்றேவல் யாது அதனை அருள வேண்டும் என்று வணங்கி அவர் அருளி செய்யும் பணிவிடையும் செய்வதா? இதுதான் சரியை. இந்த சரியை செய்தவர்களுக்கு என்ன பயன் என்று சொல்கின்றார். இச்சரியை செய்வோர் புறத்தொழில் மாத்திரையானே உருவத் திருமேனியை நோக்கி வழிபடுதலாகிய இச்சரியினை அனுப்பித்தோர். இச்சரியை அப்படிங்கும் போது அதனுடைய தன்மையையும் அங்க சொல்றார். இது புறத்தொழில், அதாவது உள்ளமும் ஒருமித்துதான் இந்த செயலை செய்யணும். ஆனா செயல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கின்றன? உடலால் செய்யப்படக்கூடிய செயல்களாக இருக்கின்றன. ஆகவே புறத்தொழில் என்று சொன்னார். இப்புறத்தொழில் மாத்திரையானே உருவத் திருமேனியை நோக்கி